நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் கா. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு பிடித்தமான அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சி. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வர்றோம். இன்னைக்கும் நிறைய கேள்விகள், அதற்குண்டான பதில்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இப்ப முதல் கேள்வி சில்க் பத்தி. பட்டு, பட்டை விரும்பாத பெண்களே கிடையாது. சாரி அப்படின்னு எடுக்க போனோம்னா, சரி ஃபர்ஸ்ட் பட்டு சாரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா, ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்ட்டு விலையை பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலா மற்ற பட்டுகளும் இருக்குது, அதை வாங்கலாமா அப்படின்ட்டு. சிந்தட்டிக் பட்டு நிறைய வந்திருக்குது இப்ப, காட்டன் சில்க் இந்த மாதிரி. சில்கோட பியூரிட்டி எப்படிங்க சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது அந்த ஜரிகைய வந்து உருக்கி பாக்குறது அதுக்கப்புறம், பட்டு வீணானதுக்கு அப்புறம் தான், சாரி வீணானதுக்கு அப்புறம் தான். ஆனா வாங்க போகும்போதே அந்த சில்க் வந்து நம்ம எப்படி பியூரிட்டியை டெஸ்ட் பண்றது?
ஒட்டடைய பார்க்கும்போது எனக்கு பிரபஞ்சன் ஞாபகம் வந்தது. பொருட்காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஆற்றலை அந்த ஒட்டடை ஞாபகப்படுத்துன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஒட்டடைக்கும் சில்க் துணிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க ஒட்டடைய வந்து அசிக்கும் அசிங்கம்னு நினைக்கிறோம், அழுக்குன்னு நினைக்கிறோம். பட்டு வந்து உயர்வானதுன்னு நினைக்கிறோம். ரெண்டுமே பூச்சியினுடைய உடம்புலேயே வரக்கூடிய ஒரு பொருள் தான். ரெண்டுக்கும் அடிப்படையானது என்னன்னு சொன்னா அழுக்கு. ரெண்டுமே புரோட்டீன் வகையை சேர்ந்தது தான். இந்த புரோட்டீன் வந்து என்ன சார் அப்படி ஒரு உயர்வான புரோட்டீன் அப்படின்னு பார்த்தா, உங்க தலைமுடி எப்படி நீங்க வந்து உயர்வுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு கீழே விழுந்து போச்சுன்னா அதுக்கு என்ன மரியாதைன்னு தெரியும் உங்களுக்கு. சில பேர் திட்டுவதற்கே அதான் பயன்படுத்துறாங்க. தலையில் இருக்கும் வரைக்கும் அதுக்கு முடி, சிகா முடி, கீழே விழுந்துடுச்சுன்னு சொன்னா அதுவே வந்து தலைமுடி அப்படின்னு கேரி பண்றோம். எல்லாமே புரோட்டீன் வகையை சேர்ந்தது தான். அதனால சில்கை வந்து தரம் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல புரோட்டீன் எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அது தெரிஞ்சா போதும். இப்ப சில்க் துணி வாங்கினோடனே அதுல புரோட்டீன் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா போதும். சார் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி சார் முடியும், நம்மளா புரோட்டீன் கண்டுபிடிக்கிற தெல்லாம் வச்சிருக்கிறோமா, அது வந்து ரத்த பரிசோதனை மையத்துக்கிட்ட கொடுத்து இப்படி வந்து கிரியாட்டின் எவ்வளவு இருக்குது, பிளட்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்குது, யூரின்ல புரோட்டீன் இருக்குதான் பாக்குற மாதிரிலாம் கஷ்டமான வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. சும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுங்க பட்டுதானு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சுலபம். தலைமுடியை வந்து பொசுங்கன்னா உங்களுக்கு எப்படி துர்நாற்றம் வருது? அப்ப தலைமுடியில் இருக்கிற பொருள் தான் இதுல இருக்குதுன்னாக்கா, அப்ப பட்டை நீங்க பொசுக்கி பாத்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் வரணும் இல்லையா? அப்ப ஒரு சின்ன சீ குத்தியோ அல்லது மெழுகுத்திலையோ எடுத்து பட்டு துணியிலேருந்து ஒரே ஒரு இழை மட்டும் பிரிச்செடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அது முனையில குஞ்சலெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த குஞ்சத்திலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கங்க, எடுத்து வச்சு பாருங்க. அது பொசுங்கி ஒரு புகை வந்து அந்த மூக்கை தொலைக்கின்ற அந்த சல்பர் நெடி, ஏன்னா இந்த புரோட்டீனுக்கே உண்டானது வந்து சல்பர் டைசல்பைடு பாண்ட் இருக்கும். அதனாலதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. தலைமுடியோ அல்லது ஒட்டடையோ கெல்வாரை விட ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. கெல்வாருங்கிறது போர் வீரர்கள் வந்து புல்லட் தோட்டா துளைக்காத உடைக்கு பேரு கெல்வார். அந்த கெல்வாருக்கு உண்டான இழைகள் அதுல வந்து உடைய தச்சிட்டோம்னு சொன்னா புல்லட்டை வந்து புகுந்து உள்ள உடம்புக்குள்ள தாக்காது. அதை விட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புரோட்டீன். அது காரணம் அந்த சல்பர் கந்தகம். அதனால கந்தகம் நிரம்பிய அந்த தலைமுடியினுடைய பொசுக்கள் ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியும். அந்த கந்தக ஸ்மெல் உங்களுக்கு பரிச்சயமானது கூட. தீக்குச்சி எரியும் போது அந்த கந்தகம் வரும், பட்டாசு வெடிக்கும் போதும் கந்தகம் வரும், கடுகு வெடிக்கும் போதும் கந்தகம், வீட்டிலேருந்து கந்தக ஸ்மெல்லடி அந்த தாளிக்கும் பொழுது கடுகு பட் பட் பட்னு வெடிக்கும் போதும் வரும். அதனால உங்களுக்கு பரிச்சயமான அந்த ஸ்மெல். அதனால சில்க் வந்து நீங்க ரொம்ப சுலபமாக அது புகை வச்சு பார்க்கலாம். சரி எப்படி நீங்க மத்ததுலேருந்து எப்படி வேறுபடுத்துறதுன்னா, அது செயற்கையான பட்டாக இருந்ததுன்னா அது பாலியஸ்டரா இருக்கும், பட்டு மாதிரி உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்கும். அப்ப பாலியஸ்டரை வந்து எரிக்கிறதுனா ஒரு பிளாஸ்டிக் மக்கிலிருந்து கொஞ்சம் உடைச்சி நீங்க மெழுகுவத்தி ஏற்றி பாருங்க. உங்க பிளாஸ்டிக் எரிஞ்சி பொழுச்சி திரவமாக கொட்டும், டிராப்பா பொட் பொட் பொட்டுன்னு கீழே விடும். அது மட்டும் இல்லாத அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த ரெண்டு ஸ்மெல்ல வந்து பரிச்சயமாயி போச்சுன்னா உங்களுக்கு பாலியஸ்டர்லேருந்து பட்டை வந்து வித்தியாசப்படுவது ரொம்ப சுலபமா இருக்கும்.
ஆக பட்டு வாங்க போனா நைஸா ஒரு இழைய உருவி அதை டெஸ்ட் பண்ணிடலாம், ஈஸியான டெஸ்ட் தான். சரி அடுத்ததுங்க சார், இந்த சில்க் பத்தி பேசும்போது வெள்ளி ஜருகு தங்க ஜருகு அப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்ப வெள்ளி வெள்ளின்னு எடுத்துட்டோம்னா வெளிய பாத்திரங்கள் வச்சோம் வைங்களா, வெள்ளி பிளேட்டு டம்ளர் ஸ்பூன் எல்லாம் வச்சா கொஞ்ச நாள்ல வந்து அது கருத்து போயிரும். மேல ஒரு அது ஆக்சிடேஷன் தானே, கருத்து போயிரும். அது எதனால அது வருது, அது எப்படி நீக்கலாம் அது சொல்லுங்களேன்.
வெள்ளி தானா கருக்கிறது மட்டும் இல்ல, சில பேர் உடம்புல போட்டாலும் உடம்புலயே அந்த இடம் கருத்து போறதை பார்க்கலாம். சில பேர் உடம்புக்கு வெள்ளி கருத்துறத பார்க்கலாம். கொலுசு போட்டிருப்பாங்க. அது சில பேர் ஒரே சமயம்தான் வாங்கினி, இது உணர்ந்து மட்டும் வெள்ளையன்றது எந்த மட்டும் கருத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்பு ராசியும் உண்டு. சில்வர் வந்து கந்தகத்தோடும் குளோரைடு போன்ற பொருளோடும் வந்து தொடர்பு ஏற்படும் பொழுது சில்வர் குளோரைடு, சில்வர் சல்பைடு அப்படின்ற ஒரு பொருளாக மாறும். இந்த சில்வர் சல்பைடு வந்து கருப்பு நிறமான ஒரு பொருள். ஐயா அப்படின்னு நினைக்க வேண்டாம், அந்த காலத்தில் படம் எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கும். அப்போ வெளிச்சம் பட்ட உடனே சில்வர் ஹேலைடு சில்வராக மாறும்பொழுது உங்களுக்கு கருப்பு பொருளாக, குளோரைடாக மாறும்பொழுது கருப்பு நிறம் வரும். இதை வச்சு தான் நெகட்டிவ் எல்லாம் அன்னைக்கு உண்டாக்குனாங்க. இப்போ சூரிய ஒளி இருக்கும்பொழுது அது படுகின்ற சில்வர் காற்றில் இருக்கக்கூடிய குளோரைடு ஈரப்பதன் மிக்க அந்த அறையில் இருக்கும்பொழுது காற்றுல எப்பவுமே உப்பு காற்று இருக்கத்தான் செய்யும். கடற்கரை ஓரத்தில் வசிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் உண்டு. அந்த அப்புறம் உப்பு பொருள் இருக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு நம்ம கையிலேயே உப்பு இருக்கிறது, வேர்வையில் உப்பு இருக்கிறது. இந்த வேர்வை இருக்கிற உப்பு, காற்றில் இருக்கக்கூடிய ஈரம், அப்புறம் சூரிய ஒளி, இந்த மூன்று சேரும்பொழுது வெள்ளி கருத்துரும். இதுதான் அந்த பிரச்சனை. ஆனா சில பேருக்கு அதிகமா இருப்பது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேர்வையில கந்தகம் இருக்கும். அது எப்படி சார் கந்தகங்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாப்பிடுகின்ற இந்த வெங்காயம், பூண்டு, கடுகு இதெல்லாம் கந்தகம் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் உண்டு. அமினோ அமிலங்கள்ல ரெண்டு விதமான ரெண்டு அமினோ ஆசிட்க்கு கந்தகம் இருக்குது. டிரிப்டோபான் ஒன்று இருக்குது, அப்புறம் சிஸ்டீன் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே கந்தகம் இருக்கக்கூடியது. இது அத்தியாவசியமான ஒரு உணவு. ஏன்னா நம்மளுடைய தலைமுடியிலேருந்து எல்லாத்துக்குமே அது கந்தகம் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் நமக்கு வந்து அழகு தருகிறது. அதே சமயத்தில் இந்த வேர்வை வழியாக அது ஜீரணமாகி அந்த வியர்வை தண்ணீரோட சேர்ந்து அது வந்து உடம்புக்குள்ள கசிந்து வரும்பொழுது நாற்றத்தையும் கொடுக்கும். அதனால சில பேருக்கு அக்குள்ள இருந்து நாற்றம் வருவது காரணமே அந்த உணவு பழக்க வழக்கம் கூட காரணமா இருக்கலாம். இப்ப உணவுல அதிகமாக வெங்காயமும் பூண்டும் சாப்பிடுறவங்களுக்கு அந்த துர்நாற்றம் வருவது காரணம் இருக்கிறது. அது இல்லாம அந்த உடம்பு ராசியம் எடுக்கலாம். வேர்வைக்கே அந்த நாற்றம்னு சொல்ல முடியாது. வேர்வை வளர வருகின்ற இடத்துல அந்த பாக்டீரியா வந்து பல்கி பெருகி அந்த அமினாசத்தை உடைக்கும் பொழுது அந்த கந்தக பொருள் வெளிவரும்பொழுது அந்த துர்நாற்றம் வருது. இந்த பொருள் வந்து அந்த வியர்வையோட கலந்து வெள்ளி கொலுசு மேலேயும் வெள்ளி ஆபரணங்கள் மேல படும்பொழுது அந்த கருத்து போகுதுல அந்த தோலும் இந்த இடத்துல வந்து அந்த கறி படிஞ்ச மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் இயல்பு தாங்க. இதுல ஒன்னும் ஆபத்தானதோ அது அறுவருக்க பொருளோ இல்ல. நான் சொன்னேன், ஒட்டடைன்னு பார்த்தா அருவருப்புங்கிறோம், பட்டுன்னு பார்த்தா அது வந்து மெச்சிக்கிறோம். முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டும் கலந்ததுதான் முழுமை. ஒரு முழுசு எப்பவுமே நல்லதாவே இருக்கணும்னு நினைத்து பார்க்கவே முடியாது. அது முழுசு கிடையாது. தீயதான முழுசும் கிடையாது. தீமையும் நல்லதும் கலந்ததுதான் ஒரு முழுமையில அடங்குறது. இப்போ ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டோம்னாக்கா அதுல எல்லா நிறங்களும் சேரும்பொழுது தான் அது முழுமை பெறுகிறது. சார் நான் ஒயிட் பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன்னாக்கா அந்த பேப்பர் வெள்ளையா தான் இருக்கும். சார் என் பெயிண்டிங்ல கருப்பை தவிர ஒண்ணுமே தொட மாட்டேன்னு சொன்னா அது வெறும் கருப்பு பேப்பரா இருக்கும். என் பெயிண்டிங் அழகா இருக்கணும்னு சொன்னா எல்லாமே கலந்தாதான் முடியும். இப்போ ஒரு காகிதம் எடுத்து கொடுங்க, ஒரு பிளாங்க் ஷீட், அது குழந்தைகிட்ட கொடுங்க, ஈஸியா கிழிச்சிடும். அழகா கிழிஞ்சு போச்சே அப்படின்னு அது காட்டுது. இது பாருமா, இது அழகான வந்து தொப்பி மாதிரி இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு துண்டு வந்து தொப்பி மாதிரி அழகா ஒரு வடிவத்தை கொடுத்ததுனாக்கா இன்னொரு துண்டு அதுக்கு எதிர்ப்பரமா தான் இருக்கும். ஒரு காகிதம் நீங்க கிழிக்கும்பொழுது ஒரு துண்டு அழகுன்னு சொன்னா இன்னொரு துண்டு அதுக்கு அசிங்கமா தான் இருக்கும். அப்போ ஒரு துண்டு நீங்க அசிங்கம்னு சொன்னீங்கனாக்கா இன்னொரு துண்டு கட்டாயம் அழகா தான் இருக்கும். இப்போ முழுமை என்ற ஒரு காகிதத்துக்குள்ள ரெண்டு துண்டாக பிரிக்கும் போது எப்பெல்லாம் நீங்க பிரிக்கிறீங்களோ ஒவ்வொரு பொருள் பிரியும் பொழுதும் ஒன்று நல்லது கெட்டது நல்லது கெட்டதாக பிரிந்து கொண்டேதான் இருக்கும். அது விஞ்ஞானமா இருந்தாலும் இசையா இருந்தாலும் உணவா இருந்தாலும் எப்பவுமே நீங்க வந்து இன்ப துன்பத்தில் இருந்தோ கெட்டது நல்லது பிரிக்கவே முடியாது. இந்த மனசுதான் இது ரெண்டுத்தையும் வந்து மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கு. இது ஒட்டடன்னு அசிங்கன்னு சொன்னதும் அதுதான், இது பட்டுன்னு மெச்சிக்கிறது அதுதான். ஆனா இயற்கையில ரெண்டுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நம்ம வாழ்க்கையில புரிஞ்சிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில எதை பத்தி வெறுக்க வேண்டியதுல எதையும் பெரிய பாராட்டு பண்ண வேண்டியதுல. சில நேரங்களில் நான் நடந்து போகும்பொழுது என் உடம்புல கிரீஸ் பட்டுடும், அந்த வாகனத்துல இந்த கிரீஸ், ஐயோ அழகான சட்டை இப்படி கிரீஸ் ஆகி போச்சு, இது எப்படி நான் துவைக்க போறேன்னு கஷ்டப்படுவேன். எனக்கு அருபருப்பா தெரியுது. ஆனா அந்த வண்டி ஸ்மூத்தா ஓடுறதுக்கு அந்த கிரீஸ் அங்க இருக்கணும் இல்லையா? அந்த கிரீஸ்ங்கிறதே உலகத்துல அசிங்கம்னு சொல்லக்கூடாது. அது இருக்கின்ற இடத்துல அது வந்து நன்மை தருகிறது, அது தேவையில்லாத இடத்துல வரும்போது அசிங்கம்னு சொல்லப்படுகிறது. இந்த மனசு தான் அது வந்து இது வந்து வேறுபடுத்தி பார்க்கிறது. அதனால ஒட்டடையும் எனக்கு ஒன்றாகத்தான் தெரியுது, பட்டம் ஒன்றாகத்தான் தெரியுது. ஆனா பெண்களுக்கு ஒட்டடை ஒழிச்சுன்னு தோணுது, ஆனா பட்டம் வாங்கணும்னு தோணுது. ரெண்டுக்குமே அடிப்படையாக ஒரு முழுமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்.
இந்த சமயத்தில் எனக்கு கண்ணதாசனோட பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு பாடுவாரு. சரிங்க சார், இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கொட்டாவி. சுவாரஸ்யம் இல்லாத ஒரு விஷயங்களை கேட்கும் போதும் கொட்டாவி வரும், தூக்கத்திலையும் கொட்டாவி வரும். ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு சங்கடமா இருக்கும், ஒருவேளை நம்மளுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு நிகழ்வுகளை கேட்கும் போது, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிகழ்ச்சியில இருக்கும்போது கூட கொட்டாவி வரும். கொட்டாவி அதை பத்தி சொல்லுங்களேன்.
அறிவியல் சுவாரஸ்யமா சொன்னோம்னா அந்த கொட்டாவி எல்லாம் தப்பிச்சுக்கலாம். இந்த கொட்டாவிங்கிறது என்னன்னு சொல்லலாம், அப்புறம் ஏன் அது வந்து தொத்து வியாதியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கொட்டாவி மாதிரி ஒரு தொத்து வியாதி ஒன்றும் கிடையாது. ஒரு போட்டோகிராஃபில் யாராவது கொட்டாவி விட்டது பார்த்தோம்னா நமக்கு வந்துடும். நாம மட்டும் இல்லைங்க, நாய், குரங்கு இது போன்ற எல்லா பொருளுமே எல்லா உயிரினங்களும் வந்து கொட்டாய் விடுறது ரொம்ப சர்வ சகஜம். ஒரு கூட்டத்தில் குரங்கு கூட்டத்தில் ஒரு கொட்டாய் விட்டுருந்தே மற்ற குரங்கும் கொட்டாய் விடுது. இப்போ இந்த கொட்டாய் விடுறது வந்து அங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு ஆரம்ப காலத்தில் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறையினால நாம வந்து ஆணு வாயத்திறந்து ஆக்சிஜனை உள்ள திணிச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் நினைக்கிறாங்க ஒரு ஃபெட்டிக், மூளையில வந்து ரொம்ப சிந்திக்கும் பொழுது ஏதோ கவனமாக கவனிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு நிலைக்கு மேலே நம்மளால முடியறதில்லை. ஆனால் சில நேரங்களில் என் நண்பர் சொல்றாங்க, சார் கோயில்ல போனோம்னா மட்டும் எனக்கு நிறைய கொட்டாய் வருது சார், அந்த கோயில்ல போனோம்னா என்ன தெரியல சார், கொட்டாய் வந்துகிட்டே இருக்குதுன்னு. அப்புறம் இசை கச்சேரியில நிறைய பேர் கொட்டாய் விட்டு இருக்காங்க. கொட்டாய் விடுவது வந்து ஒரு சோம்பலுக்கு அறிகுறியாக இருப்பதனாலையும், தூங்கி எழுந்தபோது நம்ம கொட்டாய் விடுறோம், அதே சமயம் தூக்கம் வந்தாலும் கொட்டாய் விடுறோம். இந்த அறிகுறி வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து வெறுக்கத்தக்கதாகவும் அவமான சின்னமாகவும் இருக்குது. அப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்பொழுதோ அல்லது பிரசங்கம் நடக்கும்பொழுதோ பெரிய பிரமுகர் முன்னாடியே நம்ம கொட்டாய் விட்டோம் சொன்னா, அவர் வந்து நாம வந்து அலுப்பு தட்டுகின்ற பொருளாக இருந்துட்டுப்போம் அப்படின்ற ஒரு அவமான சின்னமாக அது இருக்கிறதுனால அதை மறைக்க முயல்கிறோம். அது காரணம் கொட்டாவி வந்து அலுப்பின் காரணமாக வருவதாக நம்ம வச்சுக்கிட்டது. உண்மையாக இது வரைக்கும் யாரு கொட்டாவிக்கு பயாலஜிக்கல் ரீசன் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற ஒரு ரீசன் தான் இருக்கணும், இதுக்கு பயாலஜிக்கலா நம்மளால ஒரு வரைக்கும் கரெக்டா சொல்ல முடியல. இப்ப கொட்டாவி வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலேயோ அலுப்பினாலோ ஏற்படுவதாக இல்லை, அது ஒரு ஒரு நமக்கு உள்ளே இருந்து வருகின்ற ஒரு உணர்வினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சரிங்க, இது ஏன் தொற்று வியாதியா இருக்குது அப்படின்னா, கொட்டாவியை வந்து பார்த்தாலே நமக்கு கொட்டாவி வருது, ஒரு கிளாஸ் ரூமுக்கு தொற்று மாறி வருகிறது, பிரசங்க நடக்கிற இடத்துல மீட்டிங் நேரத்தில் வந்துடுது போது, ஒருவேளை நம்ம பார்க்கின்ற சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் யாரோ கொட்டாய் விட்டாலும் நமக்கு கொட்டாய் வந்துடுது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கண்ணாடி நியூரான்கள்னு உண்டு. சார் நியூரான்கள்னு முதல்ல என்ன சொல்லுங்க, நியூரான்கள்ங்கிறது வந்து நரம்பு செல்கள், நம்ம மூளையே நரம்பு செல்லால் ஆனதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், 10^11 செல்ஸ் அங்கே இருக்கு. இந்த நியூரான் செல்கள் அடர்த்தியாக மூளை உண்டாகுது. இதுல கண்ணாடி நியூரான்கள் சொன்னீங்களே, ஒருவேளை கண்ணாடியில் செய்திருக்குமோனா, அதுவும் வழக்கமான நியூரான் தான், ஆனா கண்ணாடி என்ன பண்ணுது, நாம என்னென்ன செய்யறோமோ அது திருப்பி நமக்கு செய்து காட்டும். கண்ணாடி முன்னாடி நீங்க என்ன சேட்டை பண்ணாலும் கண்ணாடிக்கு முன்னாடி சேட்டையெல்லாம் திருப்பி செய்யும், இடவல மாற்றம் மட்டும்தான் இருக்கும். அது போல சில நரம்புகள் வந்து நீங்க என்னெல்லாம் கண்ணில் பாக்குறீங்களோ அது அதே மாதிரி செய்யும், செய்வதாக மனசுல பாவிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து காமெடி பண்ணாருனாக்கா உடனடியா அவர் காமெடி செய்த சேட்டையெல்லாம் உங்களுக்குள்ள வரும். சில பேர் அவங்க அதே மாதிரி நடிக்கவே ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைங்க வந்து டிவியில சீரியல் பார்க்கும்பொழுது அவங்க முகத்தை நீங்க கவனிங்க, அங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் முகத்துல இங்க பார்க்கலாம். அப்ப டிவி சீரியல் பார்க்க வேண்டியது உங்க முகத்தை பார்த்தாலே என்ன நடக்குதுன்னு சொல்லிடலாம். அப்ப அந்த முகம் வந்து அந்த நியூரான்கள் என்ன பண்ணுது, அதை அத்தனையும் நம்ம உள்வாங்குது. ஒருத்தர் அழுறாரு சொன்னாக்கா அதே பாவனையே அது காப்பி அடிச்சு நம்ம உடம்புக்குள்ள அந்த மாற்றத்தை உண்டாக்குது. ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா அந்த மிரர் நியூரான் அதை அப்படியே பிரதிபலித்து நாம் சிரிப்பதற்கு என்னென்ன காரணமோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணும். அப்போ ஒருத்தர் வந்து நடிக்கிறார், ஒருத்தர் வந்து வீணை வாசிக்கிறாருனா அவர் விரல் அசைவெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த குழந்தை கத்துக்க, இது பிடிச்சினா சா, இது பாரு இது ரி, இது வந்து க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விரலையும் அமைக்க அமைக்க அவர் காட்டுறாரு, இந்த இடத்துல வந்து சுண்டி காட்டுறாரு. அப்ப வீணையில சுண்டுகின்ற அந்த நாதத்தை எப்படி சஜமமாகவும் ரிஷபமாகவும் மாற்றுவதற்கு விரலினுடைய இடத்தை மாற்றும்போது பார்க்கும்பொழுது அந்த குழந்தை அப்படியே தன்னுடைய வீணையில அது வந்து பிரதிபலிக்குது. இதுக்கு என்ன காரணம், அப்ப கல்விக்கே அடிப்படையான காரணம் வந்து இந்த பிரதிபலிப்பு நியூரான்கள் தான், கண்ணாடி நியூரான்கள், மிரர் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. இப்ப குழந்தை சின்ன குழந்தையிலேருந்தே அந்த அப்பா மாதிரி செய்து அம்மா மாதிரி வீடு கட்டி விளையாடுது, சமையல் பண்ணி விளையாடுதுன்னா அது காப்பி அடிக்கிறது காரணமே அந்த மிரர் நியூரான் தான். மிரர் நியூரான் மட்டும் நமக்கு இல்லாம போனால் நம்ம எதுவுமே கத்துக்க முடியாதுங்க. சில குழந்தைக்கு வந்து இந்த மிரர் நியூரான் இல்லாததுனால ஆட்டிசம்ங்கிற ஒரு குறையில இருக்குது. ஆட்டிசம்ன்ற குழந்தைகள் வந்து உலகத்தோடு தொடர்பே இல்லாமல் இருக்கும், அம்மா அப்பா கூட எட்டி பார்க்காது, நிமிர்ந்து பார்க்காது, கண் தொடர்பு வைக்காது, எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது, அது சொன்னது புரிஞ்சுக்க முடியாது, அது உணர்வுகளை வெளிக்காட்டவும் முடியாத ஒரு உலகத்திலிருந்து விடுபட்டு தனக்குள்ளேயே இருக்கின்ற நிலை வந்து ஆட்டிசம். ஆட்டோ என்றால் சுயமாக இருக்குது, தனக்குள்ளேயே ஒரு சிறைப்பட்டு இருக்கின்ற நிலை வந்து சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம்னு சொல்றாங்க. இந்த ஆட்டிசத்து காரணமே இந்த மிரர் நியூரான் உலகத்தை பார்த்து அதை அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கிக்கின்ற அந்த நிலை இல்லாத ஒரு குறைன்னு சொல்றோம். இந்த மிரர் நியூரான் தான் ஒருத்தர் கொட்டாய் விட்டோம்னா தனக்கும் அதே ஒரு உணர்வை உள்ள ஏற்படுத்துகிறது அப்படின்றது தான் அந்த தொற்று வியாதிக்கு காரணம். சரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். பயாலஜிக்கல் ரீசன் கொட்டாவிக்கு என்னன்னு தெரியல, ஆனா கொட்டாவி ஏன் தொற்று கொள்கிறதுங்கிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து காரணம் தெரிகிறது. விஞ்ஞானிகள் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்தாருனாக்கா கொட்டாவி வராத ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கலாம், கொட்டாவிக்கு காரணத்தையும் கண்டுபிடிக்கலாம்.
கொட்டாவி மாதிரியே இன்னொன்னு வந்து சிரிப்பு, ஒருத்தர் சிரிச்சா அந்த சிரிப்பலை வந்து அந்த அரங்கமே வந்து ஃபுல் ஆயிருது. அது சிரிக்கணும்ன்ற உணர்வு அந்த இருக்கும்போது தான் சிரிப்பாங்க. சிரிக்க தெரிந்த விலங்கு மனிதன் மட்டும்தான் கலைவாணர் கூட பாடுவாரு, அதை பத்தி சொல்லுங்களேன். நம்ம டென்ஷன் கவலை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதை அப்படியே கம்மி பண்ணிரும் சிரிப்பு.
முதல் கேள்வி கொட்டாவின்னு சொல்லி நான் மனம் புண்படும் நினைச்சிட்டு மறுபடியும் சிரிப்புன்னு மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிரிப்பும் ஒரு கொட்டாவி மாதிரியான ஒரு மிரர் நியூரானுடைய செயல் தான். ஆனா அது சிரிப்பினுடைய உண்மையை நான் சொன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க, அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. சிரிப்பு வந்து உண்மையிலேயே கோபத்தினுடைய இன்னொரு மாற்றம். மனிதன் மட்டும்தான் கோபத்தை வந்து சிரிப்பாக மாற்றுகின்ற தந்திரத்தை கற்றவன். அப்ப ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா உள்ளுக்குள்ள வந்து கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன சார் எனக்கு நீங்க சொல்றது ஒன்னும் புரியல, எப்படி கோபம் வந்து சிரிப்பா மாறும்? கோபத்திலையும் பாத்தீங்கன்னா விலங்குகள், நாயை பாருங்க, சீரும் பொழுது உருன்னு உருமும் பொழுது உதட்டை விரித்து தன்னுடைய கோரைப்பல்ல வெளிக்காட்டும். மனிதனும் சிரிக்கும் போது அப்படித்தான் செய்யறான், உதட்டை விரித்து பல்ல காட்டுறான். ஆனா சார் அது வந்து கோபத்தினால எதிரியை தாக்குவதற்கு விரட்டி ஓடுவதற்கு தன்னுடைய ஆக்கிரமிப்பு குணத்தை காட்டுவதற்கு தானே அந்த மாதிரி செய்யறாங்க. இது ஏன் சார் அப்படின்னு சொன்னா அங்கதான் ஒரு தந்திரம் மறைஞ்சிருக்கு. உங்களெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை அழைச்சிட்டு போறேன். ஒரு 10,000 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு மனிதன் ஒரு கூட்டம் ஒரு குகையில வசித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனித கூட்டம், அந்த கூட்டம் குகையில வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்க கூட்டம் கூட்டமாக வேட்டையாட போறாங்க. ஆண்கள் எல்லாம் இளசு சிறுசு பெருசு கல்யாணம் ஆனவங்க இனிமேல் கல்யாணம் செய்ய போறவங்க பிரம்மச்சாரியா இருக்கவங்க எல்லாமே போறாங்க. இந்த சின்ன பசங்கெல்லாம் கூட அப்பாவோட ஓடிது, மாமா மச்சான் சித்தப்பா எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேட்டையாட போறாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்ப வந்து அந்த கல்லை பயன்படுத்துவது, அப்புறம் வில்ல எப்படி பயன்படுத்துவது, ஒட்டகசிங்கோட குணம் எப்படி, மான் எப்படி துரத்தணும், எப்படி முயலை வந்து துரத்தும் போது அது ஓடுகின்ற போது உணர்த்த கப்புன்னு விழுந்து அது பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அங்கதான் போய் நேரடியாக அவங்க கத்துக்கிறான். இந்த கூட்டத்திலிருந்து எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் வரல, ஒரு இளைஞன். அவனுக்கு இன்னும் வந்து பக்குவமே அடையாதவன். எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரே டென்ஷன். மாலை ஆகி போச்சு, இருட்டாயி போச்சு, விளக்கு எல்லாம் இருக்குது இல்ல, குகைக்குள்ள இருட்டு இருக்குது, எல்லாரும் முன்னேற்றத்துல கவலை இருக்குது, டென்ஷன், மன இருக்கம். அழையாகவும் மாறலாம், விபரீதமா நிலைக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு இருக்கமான நிலை. குழந்தை குட்டிங்கெல்லாம் வந்து குகை வாயிலேயே விரித்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த வருமா வருவானா வருவானான்னு சில பேர் பேசிக்கிறாங்க. பாம்பு கடிச்சு சேர்த்துருக்கலாம், வேட்டை நான் போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னா அங்கிருந்து ஒரு பழத்தை அவன் எடுத்து சாப்பிட்டான், அது விஷப்படும், அதுவா இருக்கலாம். இல்ல இல்ல அதெல்லாம் அவன் சாப்பிடல, ஒருவேளை அவன் துரத்திட்டு போய் வழி தெரியாம அந்த பக்கம் திரும்பி வேற்று குகையில் இருக்கக்கூடிய மனுஷனோட மாட்டிக்கிட்டானோ, அவங்க வந்து நம்மளை எப்ப பழி போடலாம்னு பாத்துட்டு இருக்காங்க, விரோத கும்பல் அப்படின்னு பல விதமான டென்ஷன் அங்க இருக்கு. எல்லாரும் முகத்துல ஒரு இறுக்கம் இருக்கு. அப்ப நிழலாடுது ஒரு வெளிச்சம், தூரத்துல ஒரு உருவம் அந்த குகையினுடைய வாசலை நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாருமே தயாரா இருக்காங்க, தன்னுடைய ஈட்டி வில்லு அம்பு பாறை எல்லாம். பெண்கள் எல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு போய் குகைக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வர்றது யாருன்னு தெரியல. ஏற்கனவே கொண்டுட்டு அவன் மூல விஷயம் கேட்டு நம்மளே வந்து பிடிச்சி ஒரு பெரிய கும்பல் வருது. அந்த கும்பலுக்கு முண்டான ஒரு தலைவன் வரலாம், உளவாளி வரலாம், இதுக்கு எல்லாமே அங்கு அடங்கி இருக்கிறதுனால இன்னும் டென்ஷன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி மவுண்டன் ஆகுது. அப்ப கிட்ட கிட்ட வரும்போது தான் தெரியுது தொலைஞ்சு போன பையன் தான் வந்துட்டு இருக்கிறான். இப்ப பாருங்க உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வரத பாக்குறேன். இப்ப இந்த டென்ஷன் வந்து மறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு லட்சம் மனசுக்குள்ள வந்து ஒரு புன்முருளாக மாறுது. அந்த டென்ஷனுக்கும் அதுதான் காரணம், அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அப்போ ஒரு டென்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆகும் பொழுது அது புன்முருளாக மாறுகின்றது, வந்து ஒரு சமூக குறியீடாக மாறுகிறது. நான் ஒரு காலம் வந்து இந்த ஜோக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன். ஏன் இந்த ஜோக்கை பார்த்தா நம்மளாம் சிரிக்கிறோம்? சினிமாவில் வந்துக்கூடிய நடிகர்கள் அந்த டனால் தங்கவேலு காலத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தோம்னா அவங்களுடைய நகைச்சுவையினுடைய அடிப்படை நம்ம பார்த்தோம் சொன்னா ஒன்று இருக்குது. ஒரு வாழ்ப்பழத்தோலை வாங்கி விழுத்தவர் விழுந்தாருன்னா நம்ம எல்லாம் சிரிக்கிறோம் மனசுக்குள்ள, ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம். ஆனா உள்ள வந்து சூப்பரா விழுந்தாரியா அப்படின்னு. ஆனா அந்த விழுந்தவருக்கே ஒரு அடிபட்டதுன்னு ரத்தம் வந்துருச்சு வச்சுங்க, அந்த சிரிப்பு எங்கேயோ போயிடும். டென்ஷனா மாதிரி காப்பாத்தும். இந்த டென்ஷனுக்கும் சிரிப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்க. அந்த முடிவு வந்து ஆபத்தற்றதாக முடிஞ்சதுன்னா அந்த டென்ஷன் சிரிப்பா மாறுது, அது ஆபத்தனாய் டென்ஷன் மவுண்ட் ஆகி அழுகையாக மாறுது. இதுதான் அந்த சிரிப்புக்கு காரணம். அப்ப நகைச்சுவை செய்யறவங்களும் என்ன பண்றாங்க, நம்மள வந்து டென்ஷன் கொண்டு போறாங்க. என்ன ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னு கடைசியில் சில்லியாக முடியும் போது பார்த்தா நம்ம வயிறு குடிக்கிறது சிரிக்கிறோம். சரி முதல்ல என்ன சொன்னீங்க, நீங்க கோபத்தினுடைய மாற்றம் தான் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, சரி இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு எதிரியை பார்க்கறீங்க, அவர் முகமுடி போட்டிருக்கிறாரு, அல்லது முகத்துல உங்களுக்கு தெருல இருட்டில் இருக்கிறாரு, அவர் கையில் இருக்கிற பொருள் வந்து கத்தியமா இருக்குது, உங்களுக்கு கோபம் வந்துடுது. அது ஒரு மிருகமா இருக்க காலத்துல குகை வாழ் மனிதனுக்கு அவனுக்கு மிருகத்துக்கு அந்த கோபத்தை காட்டுவதற்கு பல்ல காட்ட வேண்டியிருக்குது, கடிச்சு குதறதுக்கு ரெடியா இருக்கிறான். அந்த டப்புன்னு வெளிச்சம் வந்தவன் பார்த்தானா அவன் வந்து சொந்தக்காரனா இருக்கிறான். அடப்பாவே இப்ப நான் என்ன பண்றது, பல்ல வேற காமிச்சிட்டேன், கோபம்னு அவன் தெரிஞ்சுக்கூடாது, என்ன பண்றது, அப்படியே சிரிப்பாக மாத்திரும். அப்ப பார்த்து அவனும் தெரிஞ்சுக்கிட்டான், ஐயா நம்மளுக்கு முதல்ல வந்து கடிக்கிறது தான் பல்ல காமிச்சாரு, இப்ப வந்து வேற மாதிரி போனான். அந்த சட்டில் டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் தான் அந்த சிரிப்பு மனிதனுக்கு மட்டுமே வருவது. காரணம் என்னன்னா அந்த சமுதாயத்தில சேர்ந்து வாழ்கின்ற மனிதன் விரோதம் இல்லாமல் வாழணும்னு சொன்னா அந்த விரோதத்தையும் காட்டணும், அந்த விரோதம் இல்லைங்கிறதும் வந்து அவனுக்கு புலப்பட வைக்கணுங்கிற ஒரு அடையாளமாக சிரிப்பு தோன்றி இருக்கிறது. ஒரு டென்ஷன் மவுண்ட் ஆகுது, அந்த கோபம்ன்றது ஒன்று உண்டாகுது. ஆனா கோபம் இல்லை அவன் நண்பன்னு தெரிந்தவுடனே நமக்கு சிரிப்பாக மாறுகிறது. அதனால ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் மிருகத்தனமான கோபம் இருக்குது, நீங்க வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும்.
குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா சிரிப்புல வந்து ஒரு மிருகத்தனமும் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.